நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில்.
விவசாயி விவசாயி.
வணக்கம் நண்பர்களே. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ES உமா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது.
விவசாய வானொலி நேயர் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு.
ஏ அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே.
வணக்கம் மேடம். இப்ப இந்த வருஷத்திய மகளிர் தின ஸ்லோகன் பாத்தீங்கன்னா, எ ப்ராமிஸ் இஸ் அ ப்ராமிஸ், டைம் ஃபார் ஆக்ஷன் டு எண்ட் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன். எப்பவுமே காவல்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடுதல் பணி தான் இருந்துட்டு இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழும் போது காவல்துறைக்கு வந்து கடுமையான பழு இருந்துகிட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா டைம் டு எண்ட் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் இருக்குது. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், வன்கொடுமைகள், பாலியல் கொடுமைகள் குறைந்திருக்கா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
வணக்கம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்கே வந்து நமக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் கோவை மாவட்டத்தில் ஒவ்வொரு உட்கோட்டத்தில் இருக்குது. அந்த உட்கோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆய்வாளர்கள், அவர்களுக்கு கீழ் உள்ள உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பெண் காவலர்கள் அந்த பெண் கொண்டு வரக்கூடிய பிரச்சனையை வந்து சரியாக விசாரித்து அதில் உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறார்கள். இது இல்லாமல் மற்ற இடங்கள்லேருந்து வர முடியாதவங்க, இல்லை பெண்களுக்கு வந்து உரிய ஒரு சட்ட ஆலோசனை தரதுக்கு, சட்டம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரிவிப்பதற்கென்று மொபைல் கவுன்சிலிங் இருக்குது, நடமாடும் ஆலோசனை மையம். இந்த நடமாடும் ஆலோசனை மையத்தில் நிறைய ஆலோசகர்கள் இருக்காங்க. அது காவல்துறை சார்ந்தவர் மட்டும் கிடையாது, சட்டம் தெரிந்தவர்கள், ப்ரொஃபஸர்ஸ், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், என்ஜிஓஸ், இந்த மாதிரி இது அமைப்பிலிருந்து வரக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி சட்டம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு, ஒரு சமுதாய அக்கறை உள்ள நபர்கள் வந்து இந்த ஆலோசகர்களாக இருந்து செயல்பட்டு அந்தந்த பிரச்சனைக்குரிய இடங்களுக்கே சென்று ஆலோசனைகள் வழங்கி வராங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த விழிப்புணர்வு அதிகமாக ஆக நமக்கு வந்து பெண்கள் வந்து நம்பிக்கையாக காவல் நிலையங்களில் வந்து புகார் கொடுப்பதற்கு வந்து தயங்குவதில்லை. அப்படி பார்த்தா குற்றம் வந்து பெருகின மாதிரி இருக்கும், பட் குற்றம் பெருகலை. அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாடி வந்து காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய நபர்கள் இன்றைக்கி அதிகமாகிருக்காங்க. இப்போ கூட்டு குடும்பங்கள் போய் தனி சிறு குடும்பங்களாக ஆயிட்டதுனால அங்கே கணவன் மனைவிக்குள்ளே பேச முடியாத விஷயங்களை வந்து ஒரு நடுநிலையோடு பார்க்கக்கூடிய நபர்கள் தேவைப்படுவதனால, அவர்களுடைய ஆலோசனைகள் தேவைப்படுறதுனால அந்த மாதிரியும் வந்து காவல் நிலையங்களை அணுகிறாங்க. அந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு வரதட்சணை கொடுமை குற்றமோ இல்லை பாலியல் வன்முறையோ இல்லை வேறு விதமான குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருந்தால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை காவல் நிலையங்களில் எடுக்கப்படுது. முக்கியமாக வந்து இந்த மாதிரி ரேப் கேசஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆய்வாளர் வந்து அவருக்கு ஒரு சீரிய அக்கறை கொடுத்து டிஎஸ்பி லெவலில், எஸ்பி லெவலில் இதை வந்து ரிவ்யூ பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் அந்த கேஸினுடைய ப்ராக்ரெஸ் என்ன, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய நிலை என்ன அப்படிங்கிற முற்கொண்டு எல்லாம் நம்ம தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வரோம். இந்த ஃபாலோ அப் அப்படிங்கிறது, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணோம், சார்ஜ்ஷீட் பண்ணோம், கோர்ட்டுக்கு போச்சு அப்படிங்கிறது இல்லாமல் ஃபாலோ அப். அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது இது ஆதரவற்ற பெண்ணாக இருந்தாலோ இல்லை வேறு விதமான ஆலோசனைகள் தேவைப்பட்டாலோ எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு அவங்களுக்கு உரிய ஆலோசனைகள் தரும் நடவடிக்கையும் நம்ம எடுக்கிறோம். குடும்ப பிரச்சனைகளை வந்து சட்டத்தில் மூலமாக ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் சமுதாய நோக்கிலும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறக்க வேண்டிய மனநல ஆலோசகர்களையும் அணுகி அவங்களுக்கு உரிய அவங்க மூலமாக இவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் காவல் நிலையங்கள் வந்து செயல்படுது.
நல்லதுங்க மேடம். அதாவது காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா மனநல ஆலோசகர்கள் கூட இருக்கிறாங்க சேர்த்து வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு நல்ல தகவல் ஒன்று சொல்லியிருக்கிறீங்க. மொபைல் யூனிட் ஒன்று இருக்குது அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறீங்க. எந்த மாதிரி குற்றங்கள் நம்ம கோவை மாவட்டத்தில் வந்து பதிவாகுது?
இங்கே பொறுத்த வரைக்கும், கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கணவர்கள் வந்து குடித்து விட்டு இந்த குடிபோதையின் காரணமாக அந்த பெண்களை வந்து அச்சுறுத்துவது, அடிப்பது, துன்பத்திற்கு உள்ளாக்குவது போன்ற பெட்டிஷன்ஸ் தான் நிறையா இருக்குது. அந்த மாதிரி மனுக்கள் தான் நிறையா இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி இடையேயான கருத்து வேறுபாடுகள், ஒரு ஷார்ட் டேர்ம் இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரியான புரிதல் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய போது அவங்க கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள் இதுதான் அதிக அளவில் இருக்குது. அப்புறம் வரதட்சணை கொடுமை போன்ற பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் இப்போ மறுமணம், இன்னொரு வேறொரு மணம் செய்து கொள்வது, வேறொரு பெண்ணோட தொடர்பு இருப்பது, அந்த மாதிரியான புகார்களும் நம்மக்கிட்ட இருக்குது. இது எல்லாமே வந்து சட்டப்பூர்வமாக நம்ம அணுகி தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம்.
மேடம், இது ரூரல் அப்படிங்கிறதுனால பக்கத்து ஏரியாவிலேருந்தும் வருவாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி தீர்வு கொடுக்குறீங்க, எவ்வளோ நாளைக்குள்ளே ஆக்ஷன் எடுக்கிறீங்க? அது இல்லாமல் சட்டம் சார்ந்த சில கேஸ்களும் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் எப்படி நீதிமன்றத்தை அணுகணும் அப்படின்ட்டு நீங்கள் இதை எப்படி டீல் பண்ணுறீங்க?
இங்கே ரெண்டு விஷயந்தான். ஒன்று வந்து பெரும்பாலும் எடுத்த உடனே வந்து, அதாவது ஒரு சீரியஸ் அஃபென்ஸ் இல்லாமல், ஒரு கிரேவ் அஃபென்ஸ் இல்லாமல், சின்ன சின்ன மனத்தாங்கள் காரணமாக இல்லை கருத்து வேறுபாடு காரணமாக இருக்கக்கூடிய மனுக்களை வாங்கி, மனுக்களை சொல்லப்பட்ட புகாரை வந்து விசாரித்து அதுக்கு ஆலோசனை கொடுப்பதோ, ஒரு தற்காலிகமாக வந்து ஒரு சின்ன ஒரு இடைவெளியை கொடுத்து அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளே மீண்டும் வந்து ஒரு ரிகன்சிலேஷன், சமாதானமாய் ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய நிலை உருவாக்கக்கூடிய மனுக்களை மனு விசாரணையாகவே நாங்கள் பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலோசனைகள் மூலமாக அவங்களுக்கு உரிய உதவிகளை தரும். ரெண்டாவது கிரேவ் அஃபென்சஸ் இருக்குது, அசால்ட், அடிக்கிறது, துன்புறுத்துறது, அவங்கள வந்து அவமானப்படுத்துறது, இல்லை ரேப், அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறதுல அதை எஃப்ஐஆர் போட்டுட்டு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி உரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம வந்து கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு எதனால் குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செய்கிற வரைக்கும் ப்ராப்பர் ஃபாலோஅப், அதுக்கப்புறம் ட்ரையல் கன்விக்ஷன் வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த மனு ரூரல் அப்படிங்கிறது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்டு என்டையர், இது வந்து ரூரல் டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னாலும் எல்லாருமே முக்கியமான டவுன் பொள்ளாச்சி, துடியலூர், அதே மாதிரி பேரூர், இங்கெல்லாம் வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது. அங்கேயே அவங்க வந்து அணுகி உடனடியாக நிவாரணம் இருக்கும். ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து அவங்கள கூப்பிட்டு விசாரணை செய்து அவங்களுக்கு டைம் கொடுப்போம். ஆலோசனை சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு படிப்படியாக அவங்களுக்கு உரிய பிரச்சனைகளை களைவது, ஒரு வாரம் கழித்து வர சொல்லுவோம், 15 நாள் கழித்து, 1 மாதம் கழித்து, அந்த பிரச்சனையினுடைய இன்டென்சிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான டைம் அதை எடுத்துக்கும். சிலர் கேட்பாங்க, எனக்கு ஒரு 6 மாதம் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படிம்பாங்க. ரைட், ஓகே, 6 மாதம் இடைவெளி கொடுத்து எப்படி அவங்க வந்து அந்த இஷ்யூவை பார்க்குறாங்க, அது தனி நபர், அந்த தனி குடும்பத்தை சேர்ந்த அந்த தம்பதியரிடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு அது எவ்வளோ ஆழமாக இருக்கும் அதை பொறுத்து தான். அது அந்த மனோநிலையின் அடிப்படையில் தான் அந்த பெட்டிஷன் டிஸ்போசல் அப்படிங்கிறது, சின்ன இஷ்யூஸ் எல்லாம். பட் இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து ப்ராம்ப்டாக உரிய குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம்.
இப்போ நகர்ப்புறமாகட்டும் கிராமப்புறமாகட்டும் இரவு நேர பணிக்கு செல்லக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி கூடுதல் பாதுகாப்பு தர காவல்துறை தயாராக இருக்குது?
ஏற்கனவே வந்து இந்த வெளியிடங்களுக்கு பணிக்கு செல்லக்கூடிய இரவு நேர பணியாளர்களுக்கு வந்து அந்தந்த நிறுவனங்களே வந்து வாகனங்கள், வாகன வசதி, போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு இருக்குது. அதன்படி தான் இப்போ பெரும்பாலான இடங்களில் நடந்து வருது. அதனால் இவங்களுடைய மூமெண்ட் வந்து நம்ம வாட்ச் பண்ணுறோம். ரெண்டாவது, நம்ம காவல் நிலையங்கள் எல்லாத்துலேயுமே இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் 1091-1098 சொல்லிட்டு இந்த சைல்டு ஹெல்ப்லைன், விமன் ஹெல்ப்லைன் இருக்குது, 100 எமர்ஜென்சி கால் இது இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மக்கள் வந்து பயன்படுத்தினாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இமீடியட்டாக அவங்க அந்த இதை கால் பண்ணாங்கன்னா அட்டன் பண்ணுறாங்க. பெரும்பாலும் நிறுவனங்களை வந்து அதிகமாக நாங்கள் சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பெண் பணியாட்கள் வந்து வெளியே போய் வர்றது பொறுத்து அவங்களுடைய பாதுகாப்பை குறித்து அதிகமான அக்கறை கொண்டு அவங்களுக்கு உரிய ஆலோசனைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அது பெரும்பாலும் எல்லா இடங்களையும் கடைபிடித்து வருகிறார்.
குற்றங்களை எப்படி மேடம் குறைக்கலாம், அதாவது சமுதாய ரீதியாவா, தண்டனை ரீதியாவா, சமுதாயத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரணும், சட்டம் கடுமையாக்கப்படணுமா அல்லது தண்டனை கடுமையாக்கப்படணுமா சொல்லுங்களேன்.
முதல்ல வந்து குற்றம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவ அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, தனி மனிதன் அவருடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல்கள்லையோ இல்லை வேறு விதமான செயல்பாடுகள்லையோ அவங்க வந்து ஈடுபடுறாங்க. தனி மனிதனுக்கு வந்து தான் எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற போதுமான நாலெட்ஜ் இருந்தாலே பெரும்பாலான குற்றங்கள் வந்து நமக்கு குறைக்கப்படும் என்று சொல்லலாம். ஒரு இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சாலையில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு வாகனத்தை எடுத்து போகிறோம்னா நமக்கு வாகனம் ஓட்டக்கூடிய அளவில் வயது இருக்கான்னு பார்க்கணும், நம்ம உரிய லைசன்ஸ் வச்சுருக்கோமா, உரிமை வச்சுருக்கோமான்னு பார்க்கணும். அப்புறம் அந்த வாகனம் வந்து நம்ம ஓட்டக்கூடியதானா, அதாவது நம்முடைய சொந்த வாகனமாக வேறு எந்த வேறு அதை கையாளக்கூடிய திறமை நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து நம்ம ஓட்டும் போது இந்த MV ரூல்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணணும், அப்போ அதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஓட்டும் போது பிறருடைய பாதுகாப்புக்கும் நம்ம இதாக இருக்கிறோமா, அவர்களுடைய பிறருடைய பாதுகாப்பை, நம்மளோட சக பயணிகள், அந்த போக்குவரத்தில் இருக்கக்கூடிய பயணிகளுடைய பாதுகாப்பின் மீது நமக்கு அக்கறை இருக்கிறதா என்பது, ஸோ ஒரு தனி மனிதன் வந்து தான் சட்டத்தையும் விதிமுறைகளையும் தெரிந்து தன்னால் மற்றவர்களுக்கு இடையூறு வராத வண்ணம் அவர் நடந்து கொண்டாலே பெரும்பாலான குற்றங்கள் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். தண்டனை அப்படிந்து குற்றம் நிகழ்ந்த பிறகு குற்றம் வந்து நிரூபிக்கப்படும் போது தான் தண்டனை. பட் அதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து இது பற்றின ஒரு நாலேஜ் இருக்கிறது மிக அவசியம். நல்ல கல்வி, சுய கட்டுப்பாடு, இந்த சமுதாயத்தின் மேலுள்ள அக்கறை, இதுதான் வந்து குற்றங்களை வந்து குறைக்க முடியும்.
நல்லா சொன்னீங்க. அதாவது சமுதாயத்தின் மேலுள்ள அக்கறை, தனி மனித கட்டுப்பாடு, இதெல்லாம் வந்து குற்றங்களை குறைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. சரிங்க மேடம், இப்போ காவலன் வந்து உங்கள் நண்பன், காவல்துறையை பற்றி நிறைய விழிப்புணர்வு, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் நிறைய இருக்குது. இருந்தாலும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய குற்றங்கள் வந்து நமக்கு தெரியாமலே போயிடுது. ஐயோ, பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லிடலாமோ அப்படின்னு கூட நமக்கு ஒரு நினைக்க தோணுது. வந்து இன்னும் கூடுதல் நம்பிக்கையை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணணும்?
பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் வந்து காவல் நிலையங்களை வந்து மக்கள் அணுகுவதற்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. காவல் நிலையமும் வந்து வேறு எந்த அலுவலகம் மாதிரி தான், ஒரு பேங்க் ஆகட்டும், இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லை வேறு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆகட்டும். எந்த ஒரு அலுவலகம் வந்து அதனுடைய சேவையை செய்தோ அதே மாதிரி தான் வந்து காவல்துறையும் செய்யுது. காவல்துறையில் பெரும்பாலும் புகார்கள் கொடுக்க வராங்க. அங்கே வரக்கூடியவங்க ஏதாவது ஒரு நிவாரணம் தேடி வரலாம். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை வந்து நான் வந்து சொல்லலாம், அது சின்னதோ பெருசோ. எனக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க வந்து காவல் நிலையங்களை அணுகலாம். எந்த காவல் நிலையத்திலையும் வந்து எதையும் வந்து விசாரிக்காமல் விடுறது கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க வந்து சொல்வாங்க, இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, இல்லை தீர்வு சொல்ல முடியலைனா கூட உங்களோட பிரச்சனைகள் கேட்கறதுக்கு வந்து இங்கே காவல் நிலையங்கள் இருக்குது, அது அடிப்படையில் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நேர்ந்த ஒரு பிரச்சனையை வந்து வெளியே சொல்கிறக்கே தயங்கி தயங்கி, எப்படி காவல் நிலையம் போகிறது, அங்கே எப்படி அணுகிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் தயங்கி அவங்க வர்றது வந்து இது பண்ணுறாங்க. அந்த பிரச்சனை பெருசாகும் போது இது அப்போவே சொல்லியிருந்தா இது ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுத்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டத்தில் வந்து நிற்கக்கூடிய சிக்கலான சூழ்நிலைகளுக்கெல்லாம் சிலர் தள்ளப்படுகிறார்கள். அதனால் காவல் நிலையம் வர்றதுக்கு மக்கள் வந்து தயங்கவே தேவையில்லை. நம்ம காவலர் வந்து அவர் அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து தீர்ப்பதற்கு இல்லை அதுக்கு ஒரு நிவாரணம் கூறுவதற்கு அங்கே ஒரு காவலர் நிச்சயமாக இருக்கார். அவருடைய கடமையும் அது தான், அவருடைய வேலையும் அது தான். அதனால் காவல் நிலையங்கள் அணுகிறத வந்து மக்கள் தயங்கவே வேண்டியதில்லை. எனி இஷ்யூ என்னுடைய இன்னொரு நபரோட பகிர்ந்து கொள்ள முடியாது, சொல்ல முடியாதுன்னா அதை காவல் நிலையத்தில் வந்து சொல்லலாம். அதுக்கு உரிய நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு கைடன்ஸ், யாரை இவங்க அணுகலாம், யாரை போய் பார்க்கலாம், இவங்களுடைய சூழ்நிலையை நம்ம அறிந்து நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்ய காவல் நிலையம் தயாராக இருக்கிறது.
ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேடம். பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், எப்போ வேணாலும் வரலாம், மற்ற அலுவலகங்கள் மாதிரி தான் நாங்களும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ நிறைவாக ஒரு கேள்வி, இப்போ யூபிஎஸ்சி முடிவுகள் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி முடிவுகள் ஆகட்டும், நிறைய பெண்கள் வந்து காவல்துறைக்கு வர்றாங்க. இன்னும் ஆசைப்படுற பெண்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்ன?
எந்த துறைக்கு பெண்கள் வந்தாலும் வந்து மிகச்சிறந்த சேவை ஆற்ற முடியும். அடிப்படையிலே வந்து பெண் வந்து ஒரு எந்த காரியத்தையும் வந்து ஒரு பொறுப்புணர்வோடு செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அப்படிங்கிறனால பெண்கள் வந்து அதிகமாக வர்றதை வந்து நான் மிகவும் வரவேற்கிறேன். காரணம் என்னென்னா, பெண்களால் மிக பொறுமையாக ஒரு பிரச்சனையை வந்து கையாள முடியும், பாரபட்சமின்றி நடக்க முடியும். அதே மாதிரி விஷயங்களை வந்து இமோஷ்னலாக முடிவெடுக்கக்கூடியவங்க கிடையாது. அதனுடைய எல்லா பரிமாணங்களையும் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவுக்கு வரக்கூடியவங்க. ஒரு இஷ்யூவை வந்து ஆற போட்டு அதுக்கப்புறம் அதை முடிவு பண்ணுறதுல வந்து அவங்க கொஞ்சம் கெட்டிக்காரலாம் இருப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். அப்படி இருக்கிறனால வந்து கொஞ்சம் பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வரணும். இந்த இதை வந்து ஒரு பணியாக எடுக்காம, அது வந்து காவல்துறை காவல் பணி மட்டும் சொல்ல, எந்த ஒரு பொதுவான டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இருந்தாலும் அரசுக்கு நம்ம வந்து சேவையாற்றும் போதும் அது வந்து மக்களுக்கான ஒரு பணியாக, ஒரு சேவையாக நம்ம அதை கருத்தில் கொண்டு இந்த சமுதாயம் மேம்பட நம்ம இருக்கக்கூடிய நாடு இல்லை அந்த நகரம் எதுவாக இருந்தாலும் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு உயரும் நிலைக்கு நம்ம செய்யக்கூடிய பணிகளை வந்து முழுமையாக நம்ம செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை.
கடுமையான பணிக்கிடையும் வந்து இன்முகத்தோடு எங்களை வரவேற்று எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக, நிதானமாக, தெளிவாக, விளக்கமாக பதில் கொடுத்ததற்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம்.
மிக்க நன்றி.
சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இஎஸ் உமா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
நண்பர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் எண்ணங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, சந்தை விரிவாக்கத்துறை, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். தொலைபேசி எண் 04222431055.
கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையில் தட்டும்.